إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يقفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் ஆருயிர் அண்ணல் நானிலத்து நாயகர் அகிலத்தின் அருக்கொடை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், அவர்களை சீர்ந்தவர்கள், மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விடயங்களை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறானோ விலக்கி இருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு ஒத்தியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கை சீரானதாகவும் ஒழுக்கமயமானதாகவும் நாகரீகமானதாகவும் அமைய பெற வேண்டும் என்பதற்காக மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து வழிகாட்டுதல்களையும் இஸ்லாம் மிக தெளிவாக தந்திருக்கிறது. மனித வாழ்க்கையின் அனைத்து கோணங்களிலும் இஸ்லாம் மூக்கை நுழைவிக்கிறது. உங்களுக்கு நான் ஆன்மீகத்தை மாத்திரம் காண்பித்து தருகிறேன், வணக்க வழிபாடுகளுடைய அடிப்படைகளை உங்களுக்கு காண்பித்து தருகிறேன், இறைவன் சார்ந்த கோட்பாடுகளை உங்களுக்கு நான் போதித்து தருகிறேன், உங்களது உலக விவகாரங்களை உங்களது அன்றாட வாழ்க்கை முறைகளை
உங்களது ஆடை கலாச்சாரத்தை, உங்களது பழக்க வழக்கங்களை, குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நினைத்தது போன்று அல்லது நீங்கள் வாழக்கூடிய பிரதேசங்களுக்கு ஏற்றவாறு, நீங்கள் வாழக்கூடிய காலங்களின் கோலங்களுக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் எங்களை கைவிட்டுவிடவில்லை. இஸ்லாம் எப்படி எங்களுக்கு மிக கவனத்தோடும் நுணுக்கத்தோடும் இறையியல் கோட்பாடுகளையும் வணக்க வழிபாடுகளையும் மார்க்கத்தின் அடிப்படைகளையும் இபாதத்துகள் சார்ந்த சட்டத்திட்டங்களையும் எவ்வளவு தெளிவாக இஸ்லாம் எங்களுக்கு போதித்திருக்கிறதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு போதித்து தந்தார்களோ, அதே போன்று ஒரு மனிதனுடைய வணக்க வழிபாடுகளுக்கு அப்பாற்பட்ட, இறை நம்பிக்கையின் கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட, மனிதனுடைய அன்றாட வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களையும் மிக துல்லியமாக நுணுக்கமாக இஸ்லாம் எமக்கு போதித்திருக்கிறது. சஹீஹான ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு தடவை காவிர்கள் ஹஜ்ரத் சல்மான் அல் ஃபாரிசி அவர்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை குறை காணும் நோக்கத்திலே, இஸ்லாத்தை விமர்சிக்கும் நோக்கத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அந்த காவிர்கள் கேட்கிறார்கள், وَقَدْ عَلَّمَكُمْ نَبِيُّكُمْ كُلَّ شَيْءٍ حَتَّى الْقِرَاءَةَ, உங்களது நபி, உங்களது போதகர் உங்களுக்கு அனைத்து விவகாரங்களையும் கற்றுத் தருகிறாரா, அனைத்து வகையான போதனைகளையும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்குமான வழிகாட்டுதல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறாரா? இந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வெளிவாசல் தேவையை, ஒரு மனிதன் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி அகற்ற வேண்டும் என்பதனை பற்றியெல்லாம் உங்களது நபியவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? இது என்ன மார்க்கம்? உங்களுடைய நபியவர்களுக்கு வேறு வேலை கிடையாதா? ஒரு நபி, ஒரு மாமனிதர் இறை செய்தியை அன்றாடம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர் இப்படி அசுத்தம் சார்ந்த, மனிதனுடைய வெளிவாக தேவை சார்ந்த விவகாரங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டுமா? ஒரு நபி என்றால் அவருடைய பேச்சு மனிதனுக்கு புரியாத தத்துவங்களாக இருக்க வேண்டும், விண்ணுலகத்திற்கு அப்பாற்பட்டவைகளை பேச வேண்டும், பூமியின் கீழுள்ளவைகளை பற்றி பேச வேண்டும், கடந்த கால வரலாறுகளை பேச வேண்டும், எதிர்கால நிகழ்வுகளை எதிர்வு கூற வேண்டும். இதுதான் ஒரு நபியுடைய பேச்சாக இருக்க வேண்டும். வெறுமனே தத்துவங்களை பேசக்கூடியவர்களாக, மனிதனுக்கு இலகுவில் புரிந்து கொள்ள முடியாத அடிப்படைகளை பேசக்கூடியவராக நபி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனிதர்கள் வியந்து பார்ப்பார்கள். ஆனால் உங்களது நபி ஒரு மனிதனுடைய வெளிவாசல் தேவை, ஒரு மனிதனுடைய கழிவு தேவை, எந்த காலை வைத்து கழிவறையில் நுழைய வேண்டும், என்ன துஆவை ஓத வேண்டும், எந்த கையினால் சுத்தம் செய்ய வேண்டும், கல்லை பாவிப்பதாக இருந்தால் எத்தனை கற்களை பாவிக்க வேண்டும், எந்த கையால் மர்மஸ்தானத்தை பிடிக்க கூடாது, இதுவெல்லாம் ஒரு நபி பேசக்கூடிய பேச்சா என்று காவிர்கள் ஏளனமாக கேலி செய்யும் நோக்கத்திலே ஹஜ்ரத் சல்மான் அவர்களிடத்திலே கேள்வி எழுப்பினார்கள். ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, காவிர்கள் அந்நியர்கள் எதனை இஸ்லாத்தின் விமர்சனத்திற்கான அடிப்படையாக கண்டார்களோ, இஸ்லாத்தை கேலி செய்வதற்கு அவர்கள் எதனை கையில் எடுத்தார்களோ, அந்த காரணத்தை வைத்து அவர்களுக்கு பதில் கொடுத்தார்கள். நீங்கள் கேவலமாக நினைக்கக்கூடிய விடயம், நீங்கள் ஏளனமாக பார்க்கக்கூடிய இந்த விடயம் இஸ்லாத்துடைய பூரணத்துவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இஸ்லாம் எந்த அளவுக்கு பரிபூரணமான மார்க்கம், எந்த அளவுக்கு விரிவான மார்க்கம், எந்த அளவுக்கு பரந்த மார்க்கம் என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே ஒரு மனிதனுடைய நம்பிக்கைகள், கொள்கைகள், கோட்பாடுகள், வணக்க வழிபாடுகள், மார்க்கம் சார்ந்த சம்பிரதாய நிகழ்வுகள் இவைகளை பற்றி மாத்திரமல்லாமல் ஒரு மனிதனுடைய கழிவறை தேவை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும், உணவு தேவை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும், தாம்பத்திய வாழ்க்கை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும், இவைகளை பற்றியெல்லாம் வழிகாட்டக்கூடியதுதான் உண்மையான மார்க்கம். இதுதான் பரந்த மார்க்கம், இதுதான் விரிந்த மார்க்கம், மனித வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மார்க்கம் என்று ஹஜ்ரத் சல்மான் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே எமக்கு இலக்குவியில் மேற்கொள்ள முடியுமான அல்லது மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட இடங்களோடு மாத்திரம் முடக்கிக் கொண்டு அதற்கு அப்பாற்பட்ட இடங்களில் அதற்கு அப்பாற்பட்ட கட்டங்களில் எமக்கு விரும்பக்கூடிய முறையில் வாழக்கூடிய காலத்திற்கு ஏற்றவாறு நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்றவாறு எங்களுக்கு நடந்து கொள்ள முடியும் என்பது கிடையாது. எனவே இஸ்லாம் ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் எப்படி மேம்பட்டதாக இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய பண்பாடுகள் எவ்வளவு நாகரீகமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி எல்லாம் இஸ்லாம் எமக்கு சொல்லியிருக்கிறதோ அதனை பின்பற்றி நடப்பதும் மார்க்கத்துடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் மக்கா வெற்றி கொள்ளப்பட முற்பட்ட காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவுக்காக மக்காவுக்கு செல்வதற்கு முற்பட்ட காலத்தில் காபாவை தவாப் செய்து கொண்டிருந்த குறைசிகள் அரபு நாட்டை சேர்ந்த ஏனைய பழங்குடியினர் அரைகுறை ஆடைகளோடு நிர்வாண கோலத்தோடு காபாவை தவாப் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரி 8 ஆண்டில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது, அதற்கு அடுத்த வருடம் நபி அவர்கள் அந்த வருடமோ அதற்கு அடுத்த வருடமோ ஹஜ்ஜுக்கு போகவில்லை. ஏனென்றால் காபாவை காபிர்களும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள், ஹஜ்ஜுடைய கடமைகளுக்காக காபாவை சுற்றி வருகிறார்கள். அவர்கள் அரைகுறை ஆடைகளோடு நிர்வாண கோலத்தோடு அவர்கள் காபாவை சுற்றி கொண்டிருப்பார்கள் ஆண்களும் பெண்களுமாக. இந்த அசிங்கமான இடத்தில் என்னால் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற முடியாது என்ற காரணத்தினால் ஹிஜ்ரி 8 ஆண்டிலும் ஹிஜ்ரி 9 ஆண்டிலும் சஹாபாக்களுடைய தூதுக்குழுக்களை மக்காவுக்கு அனுப்பி நபி அவர்கள் பிரகடனம் செய்தார்கள், இதற்கு அடுத்த வருடம் எதிர்வரும் காலங்களில் லா யஃபூன்ன உரியான பில் காபா, இந்த காபாவை நிர்வாண கோலத்திலே அரைகுறை ஆடைகளோடு அநாகரிகமான முறையில் யாரும் வலம் வரக்கூடாது, ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது என்று கண்டிப்பான சட்டத்தை நபி அவர்கள் இயற்றினார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும், ஆடை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இஸ்லாத்துக்கு இருக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தை தழுவியவர்களுடைய ஆடை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான மிக தெளிவான வழிகாட்டுதல்களை தந்து கொண்டிருந்தார்கள். அல் குர்ஆன் குறைசி காபிர்களுடைய முஸ்லிம் அல்லாதவர்களுடைய அந்த மோசமான பழக்க வழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஆடை கலாச்சாரத்தில் வெட்க சுபாவம் கொண்டவனாக, கூச்ச சுபாவம் கொண்டவனாக, முழு உடலையும் மறைத்து ஆடை அணியக்கூடியவனாக இருக்க வேண்டும், மறைக்கப்பட வேண்டிய இடங்கள் மிகச்சரியாக மறைக்கப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக கண்டிப்பாக இருக்கிறது. வெட்கம் என்பது ஈமானுடைய பகுதிகளில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல் ஹயாஉ ஷுஅபத்துன் மினல் ஈமான், வெட்கம் என்பது, கூச்ச சுபாவம் என்பது மறைக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி, அல்லது ஒரு இடத்திற்கு பொருத்தமில்லாத ஆடையோடு வருவதென்பது இது வெட்கத்திற்கு முரணான அநாகரீகமான ஒரு பண்பாக இருக்கிறது. இதனை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. சரியான ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன மின்னா அஸ்ரக அன்னாஸ் மின் கலாமின் நுபுவத்தில் ஊலா. நபி அவர்கள் சொல்கிறார்கள், முன்னைய நபிமார்களுடைய மார்க்கங்களிலே சொல்லப்பட்ட தத்துவ கருத்துக்களிலே ஒன்றுதான், உனக்கு வெட்கம் இல்லை என்றால், வெட்கம் கெட்டவனாக நீ மாறிவிட்டாய் என்றால், இந்த உலகத்திலே எதனையும் செய்து கொள்ளலாம். அது வீடாக இருக்கலாம், தெருவாக இருக்கலாம், பசாராக இருக்கலாம், மஸ்ஜிதாக இருக்கலாம், பெற்றோருக்கு முன்னால் இருக்கலாம், குடும்ப உறவினர்களுக்கு முன்னால் இருக்கலாம், குழந்தைகளுக்கு முன்னால் இருக்கலாம், ஊருடைய மத்திய பகுதியாக இருக்கலாம், எந்த இடம் எந்த பிரச்சனை உனக்கு இருக்காது. வெட்கம் கெட்டுவிட்டால், வெட்கம் இல்லாமல் போய்விட்டால், நீ உலகத்திலே எதனையும் செய்து கொள்ளலாம், எப்படியும் நடந்து கொள்ளலாம், எப்படியும் ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். உன்னுடைய ஆடை அநாகரீகமானதாக, அலங்கோலமானதாக, மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் தென்படக்கூடியதாக இருந்தாலும் உனக்கு அது எந்த குற்ற உணர்ச்சியையும் ஏற்படுத்த மாட்டாது என்று இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒரு முஸ்லிம் கூச்ச சுபாவம் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை வழிகாட்டுதல்களில் ஒன்றாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய மறைவிடங்களை மறைக்க வேண்டும். பாதையில் நடக்கும் பொழுது, வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது, மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது, ஒரு சபையிலே அமர்ந்திருக்கும் பொழுது, ஒரு கூட்டத்திற்கு வரும் பொழுது, கண்ணியமான சபைக்கு வரும் பொழுது, எந்தெந்த இடங்களுக்கு என்னென்ன ஆடைகள் பொருந்துகிறதோ அதனை அணிந்து கொண்டு வருவதுதான் நாகரீகமாக இருக்கிறது, மிகச்சிறந்த பண்பாடாக இருக்கிறது. ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாதாரண ஆடைகளை அணிவார்கள், சாதாரண உணவு முறையை கையாண்டார்கள், எளிமையான சாதாரண ஆடைகளை அணிந்தார்கள். என்றாலும் வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மாவுக்காக, குதுபாவுக்காக அணிவதற்கான பிரத்யேகமான வெளிநாட்டு ஆடையை நபி அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த ஆடையுடைய கழுத்து பகுதியில் அழகான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வெளிநாடுகளிலே இருந்து, வெளியூர்களிலே இருந்து ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்காக, நபி அவர்களோடு கலந்துரையாடுவதற்காக வெளியூர்களிலே இருந்து தூது குழுக்கள் வரும் பொழுதும், ஜும்மாவுடைய ஹுத்பாவுக்காகவும் அந்த அழகான ஆடையை நபி அவர்கள் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த இடத்தில் எந்த ஆடை அணியப்பட வேண்டும், மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது ஒரு முஸ்லிமுடைய மறைவிடங்கள் எப்படி மறைக்கப்பட்டிருக்க வேண்டும், எவ்வளவு அழகாக ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகிறது. குர்ஆன் எமக்கு கட்டளை பிறப்பிக்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குது ஜீனதகும் இந்த குல்லி மஸ்ஜிதின், ஒவ்வொரு மஸ்ஜிதிலும், மஸ்ஜிதுக்கு நீங்கள் வரும் பொழுதெல்லாம் அழகிய முறையில் ஆடை அணிந்து வாருங்கள், அழகாக வாருங்கள், நாகரிகமாக வாருங்கள், ஒழுக்கத்தை பின்பற்றியவர்களாக வாருங்கள் என்று குர்ஆன் எமக்கு பணிக்கிறது. காபாவை தவாப் செய்து கொண்டிருந்த அரை நிர்வாண கோலத்திலும் அலங்கோலமான ஆடைகளோடும் காபாவை தவாப் செய்து கொண்டிருந்த காலத்தில் இறக்கப்பட்ட ஆயத்தாக இருந்தாலும், இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமும் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது அழகாக ஆடை அணிந்து வர வேண்டும், நாகரீகமாக வர வேண்டும் என்பதனை இந்த வசனத்தின் மூலம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இன்று எமது சமூகத்திலே மோசமானது ஒரு கலாச்சாரம் பரவிக்கொண்டிருக்கிறது. ஆடை விடயத்தில் மோசமானது ஒரு கலாச்சாரம் பரவிக்கொண்டிருக்கிறது. அந்நிய கலாச்சாரங்களுடைய தாக்கத்தினால், மீடியாக்களுடைய பரவினால், சினிமாவுடைய தாக்கம் பாசத்தினால் அந்நிய ஆடை கலாச்சாரம் முஸ்லிம் வாலிபர்களுக்கு மத்தியில் யுவதிகளுக்கு மத்தியில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது.
கண்ணியமானவர்களே,
ஒரு முஸ்லிம் தொழுகையில் நின்றிருக்கும் பொழுது மறைக்கப்பட வேண்டிய பகுதி அது கட்டாயம் மறைக்கப்பட வேண்டும். இமாம் ஷாஃபிஈ அவர்கள் சொல்கிறார்கள், மறைக்கப்பட வேண்டிய பகுதியில் இருந்து சிறிய அளவாவது வெளிப்பட்டு விட்டால் அவருடைய தொழுகை பாத்திலாகி விடுகிறது, தொழுகை முறிந்து விடுகிறது என்று இமாம்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் எமது சமூகத்திலே உள்ள ஒரு சிலர் பப்பிளை இருந்து தொழுதால் அவர்களுடைய தொழுகை முறிவதோ இல்லையோ, அவருக்கு பின்னால் அடுத்த பப்பில் இருந்த தொழுவர்களுக்கு மிகப்பெரும் சங்கடமாக இருக்கிறது. ஏன், அரைகுறையான ஆடைகளோடு தொழக்கூடிய ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் இன்று எமது சமூகத்திலே பரவி இருக்கிறது. சுஜூதுக்கு செல்லும் பொழுது, ருகூவுக்கு செல்லும் பொழுது, அத்தஹியாத்துடைய இருப்பில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு முஸ்லிமுடைய மறைக்கப்பட வேண்டிய பின்பகுதியின் ஒரு பகுதி தென்பட்டுக் கொண்டிருப்பதனை இன்று பரவலாக காண முடிகிறது. இன்று நிறைய பேர் ஒரு கையின் மூலமாக அத்தஹியாத்துக்காக அந்த தொழிலுடைய அடையாளத்தை சொன்னவர்களாக மறு கையினால் தன்னுடைய மேலாடையை இழுத்து இழுத்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவருக்கே தெரியும் பின்பக்கம் திறந்திருக்கிறது, பின்னால் இருக்கக்கூடியவர்கள் சங்கடப்படுகிறார்கள், மறைக்கப்பட வேண்டிய பின்பகுதியில் ஒரு பகுதி தென்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற குற்ற உணர்ச்சியினால் தன்னுடைய இடது கையினால் ஆடையை இழுத்து இழுத்து தொழுது கொண்டிருக்கும் அலங்கோலமான காட்சியையும் எமது சமூகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்கள், எங்களுடைய நாம் அணியக்கூடிய கால்சட்டைகளுடைய, நாம் அணியக்கூடிய டெனிமாக இருக்கலாம், ட்ரவுசராக இருக்கலாம், இதனுடைய முறை மோசமாக இருக்கிறது என்றால் அதற்கு ஏற்ற வகையில் தொழுகைக்கு வரும் பொழுது ஆடை அணிந்து வர வேண்டும். மறைக்கப்பட வேண்டிய பகுதி கட்டாயம் மறைக்கப்பட வேண்டும். இன்று தொழுகையில் இந்த பொதுபோக்கு காட்டப்படுகிறது என்றால் இந்த மோசமான ஆடை முறை தொழுகையில் பின்பற்றப்படுகிறது என்றால், தொழுகையில் கூட பராமுகம் காட்டப்படுகிறது என்றால், அவர்களுடைய வீட்டுக்கு உள்ளே பாதையிலே வெளியுலக வாழ்க்கையிலே ஆடைகள் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது அழகிய முறையில் வாருங்கள், நாகரிகமாக வாருங்கள், வெட்கம் சார்ந்த ஆடையை அணிந்தவர்களாக வாருங்கள் என்று அல் குர்ஆன் எமக்கு பணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் கூட மறைக்கப்படாத நிலையில் இன்று மஸ்ஜிதுக்கு வந்து தொழக்கூடிய காட்சியை காண்பதென்பது மிக மோசமான சமூகத்துடைய கலாச்சார பின்னடையைத்தான் எமக்கு எடுத்து காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்லாது, பொதுவாக ஒரு முஸ்லிம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தெருவிலே இருந்தாலும் தெருவிலே நடந்து போய்கொண்டிருந்தாலும் அது எந்த இடம், எப்படியானவர்கள் சமூகம் அளிக்கக்கூடிய இடம், கண்ணியமான இடமா பொருத்தமான இடமா என்பதனை பார்த்து தன்னுடைய ஆடை முறையை அமைத்துக் கொள்வது கட்டாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட சில சஹாபாக்கள் கூச்சப்படுவார்களே, சங்கடப்படுவார்களே என்ற காரணத்தினால் நபி அவர்கள் சாதாரணமாக ஆண்களுக்கு முன்னால் உடம்புடைய அந்த பகுதியை திறந்திருப்பது பிரச்சினை கிடையாது என்றாலும் ஒரு சில சஹாபாக்கள் சங்கடப்படுவார்கள் என்பதற்காக நபி அவர்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் வருகிறார்கள், நபி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள், முழங்கால் வரைக்குமான நபி அவர்கள் அணிந்திருந்த வேட்டி முழங்கால் வரைக்கும் உயர்ந்திருந்தது. சாதாரணமாக ஒரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் பொழுது சாரம் உடுத்திருந்தால், வேட்டி அணிந்திருந்தால் முழங்கால் பகுதி வரைக்கும் அல்லது கெண்டைக்காலுடைய ஒரு பகுதி தென்படுவது என்பது சாதாரணமான விடயம். ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் நுழைந்தார்கள், நபி அவர்கள் அதே முறையில் இருந்தார்கள், ஹஜரத் உமர் வருகை தந்தார்கள் அப்படியே இருந்தார்கள், இன்னும் சில சஹாபாக்கள் சந்திக்க வந்து கொண்டிருந்தார்கள், நபி அவர்கள் அப்படியே அமர்ந்திருந்தார்கள். சொல்லப்பட்டது யார் கூறல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் வருகிறார்கள், வருவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கெண்டை காலையும் சாரத்தினால் மறைத்துக் கொண்டார்கள். ஏனென்றால் உஸ்மான் இப்னு அஃபான் அதிகம் கூச்ச சுபாவமுடையவர், இன்னொரு ஆணுடைய பெண்ணுடையது அல்ல, இன்னொரு ஆணுடைய இன்னொரு மனிதனுடைய கெண்டை கால் பகுதி கூட ஒரு மஜ்லிஸில் தென்படுவதை அநாகரிகமாக நினைக்கக்கூடியவர் தான் உஸ்மான். எனவே அவர் சங்கடப்படக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய கெண்டை காலை கூட மறைத்துக் கொண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு தடவை ஒரு தோட்டத்தில் ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணற்றின் படிக்கட்டிலே நபி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த கிணற்றுடைய படிக்கட்டிலே அமர்ந்து இரண்டு கால்களையும் கிணற்றுக்கு உட்பகுதியில் போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் வந்து கிணற்றுடைய அடுத்த இடத்தில் அதே படிக்கட்டில் அமர்ந்து கால்களை உள்ளே போட்டுக் கொண்டார்கள். ஹஜ்ரத் உமர் வந்தார்கள், அப்படியே அமர்ந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அந்த இடத்திற்கு வருகை தர அனுமதி கோரியதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாரத்தை வேட்டியை கீழாக இறக்கி செண்டை காலை கூட மறைத்துக் கொண்டார்கள் என்று ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் அடுத்த மனிதனுடைய உணர்வை மதிப்பது என்பது, வெற்ற சுபாவத்தை பேணி நடப்பது என்பது இதுதான். ஆனால் இன்று எமது சமூகத்திலே பார்க்கிறோம், பெண்கள் நடமாடக்கூடிய இடம், உதாரணமாக ஒரு பாடசாலையிலோ ஒரு மஸ்ஜிதிலோ பெண்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது, அல்லது பாடசாலை மாணவிகள் படிக்கக்கூடிய மாணவிகள் தங்களுடைய பிரத்யேக வகுப்புகளுக்கு சென்று வரக்கூடிய தெருவாக இருக்கிறது, வகுப்புக்காக ஒன்று கூடக்கூடிய இடமாக இருக்கிறது, அந்த இடத்தில் ஒரு முஸ்லிம் நடந்து வருகிறார் என்றால் அவர் உணர்ந்திருக்க வேண்டும், இது யுவதிகள் நடமாடக்கூடிய இடம், பெண்கள் நடமாடக்கூடிய இடம், படிக்கக்கூடிய மாணவிகள் போய் வரக்கூடிய இடம், அந்த இடத்தில் நான் கட்டை கால்சட்டை நின்றிருந்தால் அந்த பெண்கள் சங்கடப்படுவார்கள். பெண்கள் மறைத்துத்தான் இருக்கிறார்கள், அவர்கள் மூடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். என்றாலும் தெருவோரத்திலே அலங்கோலமான தோற்றத்தோடு அணிந்தவர்களாக, தொடை பகுதி தெரியக்கூடியவர்களாக, அல்லது மேல் பகுதியில் எந்த ஆடையும் அணியாதவர்களாக, மார்பு பகுதியை காட்டியவர்களாக வாலிபர்கள் ஆண்கள் அந்த பகுதியில் உலாவுகிறார்கள் என்றால், நடமாடுகிறார்கள் என்றால், இது அநாகரீகமானது ஒரு முறையாக இருக்கிறது. அவர்கள் உணர வேண்டும், இது பெண்கள் நடமாடக்கூடிய பகுதி, மாணவிகள் நடமாடக்கூடிய பகுதி, பெண்கள் ஒன்று கூடக்கூடிய இடம், இது பொதுவாக அனைவரும் சமூகம் அளிக்கக்கூடிய இடம். இந்த இடத்தில் நான் எவ்வளவு நாகரீகமாக ஆணை அணிய வேண்டும் என்பதனை ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு ஆணும் உணர்ந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் வரும் பொழுது ஒரு ஆணுக்கு முன்னால் மறைக்கப்பட வேண்டிய பகுதி அல்ல என்றாலும் அவர் கூச்சப்படுவார், சங்கடப்படுவார், முகம் சுளிப்பார் என்ற ஒரே காரணத்தினால் தன்னுடைய கெண்டை கால் பகுதியை கூட மூடி மறைத்துக் கொண்டார்கள். இந்த உணர்வு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்று பொதுவாக முஸ்லிம் ஊர்களிலே இந்த ஒழுக்கமயமான சூழல், நாகரீகமயமான ஆடை முறை குறைந்து வருவதை அவதானிக்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, விளையாட்டு மைதானத்தில் ஒரு ஆடையை நாங்கள் அணிந்து விளையாடுகிறோம், வேலை தளத்தில் எமது சௌகரியத்திற்காக இலக்குவில் வேலை மேற்கொள்வதற்காக அதற்கேற்ற ஆடையை அணிந்து கொள்கிறோம், விளையாடும் பொழுது ஒரு வகையான ஆடையை அணிந்து கொள்கிறோம், அந்தந்த இடங்களுக்கு அது பொருத்தமானதாக இருக்கலாம். விளையாடிவிட்டு வீட்டுக்கு தெருவிலே நடந்து வருகிறோம், வேலையை முடித்துவிட்டு பாதையிலே நடந்து வருகிறோம், அதே பாதையில் பெண்கள் நடமாடுவார்கள். பெண்கள் யார்? எங்களது தாய்மார்கள், எங்களது சகோதரிகள், எங்களது மனைவிமார்கள், எங்களது உடல் பிறப்புகள், இவர்கள் தான் தெருவிலே நடந்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் அவர்கள் முகம் துடிக்காமல், அவர்கள் கூச்சப்படாமல், அவர்களது உணர்வை மதித்து ஒவ்வொரு முஸ்லிமும் ஆடை அணிய பழகிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, வீடுகளுக்குள்ளே இருந்தாலும் இஸ்லாம் எமக்கு சொல்கிறது, சிறு வயது முதல் பிள்ளைகளின் ஆடை விடயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். 9 வயதுதான் ஆகிறது, 10 வயதுதான் ஆகிறது, அந்த பருவத்தை அடையக்கூடிய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு முன்னால், வீட்டில் ஏனையவர்களுக்கு முன்னால் ஆடை மாற்றும் பழக்கத்தை இல்லாமலாக்க வேண்டும். சிறு வயதில் கூச்ச சுபாவத்தை ஊட்ட வேண்டும். 8 வயது மகள், 10 வயது மகள் சிறிய வயதுடையவராக இருக்கிறார் என்றாலும் யாருக்கும் தெரியாமல், பார்வையில் படாமல், ஒளிந்து மறைந்து உடை மாற்றக்கூடிய பழக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் உங்களது பிள்ளைகள் 9 வயதை அடைந்துவிட்டால் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு மத்தியில் படுக்கையில் நீங்கள் விளக்கி வைக்க வேண்டும். ஒரே பாயில், ஒரே கட்டிலில், பெற்றோருடைய கண்காணிப்பு இல்லாமல் ஒரே அறையில் இந்த வயதை அடையக்கூடிய ஒரே பெற்றோருடைய பிள்ளைகளும் இரவில் தூங்கக்கூடாது என்று இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுகிறது. இளம் பிராயத்தில் இருந்து கூச்ச சுபாவத்தை, வெட்க உணர்வை இஸ்லாம் எப்படியெல்லாம் எமக்கு ஊட்டுகிறது என்பதனை இதன் மூலம் எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கண்ணியமானவர்களே, எனவே இஸ்லாம் எமக்கு போதிக்கக்கூடிய இந்த ஒழுக்க முறைகளை, இந்த பண்பாடுகளை ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்றி நடப்பதன் மூலம் அடுத்தவர்களுடைய உணர்வுகள் பாதுகாக்கப்படும், அடுத்தவர்கள் சங்கடப்படுவதிலே இருந்து எமக்கு எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அழகிய குணத்தின் மூலமாக, அழகிய பண்பாட்டின் மூலமாக, வெட்க உணர்வின் மூலமாக எமக்கு வழிகாட்டிய முறைகள் இதுதான். ஹதீஸில் நாங்கள் பார்க்கிறோம், சஹாபாக்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே மறைந்து வாழக்கூடிய ஒரு குமரி பெண் எப்படி தெருவுக்கு முகத்தை காட்டுவதை, அந்நிய ஆண்களுக்கு முகத்தை காட்டுவதை விட்டு வெட்கப்படுவாரோ, அதே போன்று அதிகம் வெட்கப்படக்கூடியவர்களாக, கூச்ச சுபாவம் உடையவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று சஹாபாக்கள் எமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எமது ஆடை கலாச்சாரத்தில் இந்த ஒழுக்க முறைகள் பின்பற்றப்பட வேண்டும். வீடுகளுக்குள்ளே இன்று சில வீடுகளிலே எமக்கு அவதானிக்கலாம், தந்தை குளித்துவிட்டு வரும் பொழுது தன்னுடைய கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய பகுதியை மறைத்து தவளை மாத்திரை சுற்றி கொண்டு வருவார். வீட்டிலே வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருப்பார்கள். இது மார்க்கத்தில் மார்க்கத்திலே தடுக்கப்படவில்லையே, மறைக்கப்பட வேண்டிய பகுதி மறைக்கப்பட்டிருக்கிறது என்ற வாதத்தை வைத்துக் கொண்டு ஒரு சில தந்தைமார்களும் என்ன செய்வார்கள் என்றால், அரைகுறை ஆடையோடு பாத்ரூமில் இருந்து வரும் பொழுது, குளித்து விட்டு வரும் பொழுது தவளை மாத்திரை சுற்றி கொண்டு வருவார்கள். ஆனால் வயதுக்கு வந்த பிள்ளைகள் வீட்டிலே இருந்தால் இது ஒழுக்கக்கேடான ஒரு செயல் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலமாக்கள் எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார்கள் என்றால், வீட்டுக்குள்ளே ஆடை முறை எப்படி ஒழுக்கமயமானதாக மாற்றப்பட வேண்டும் என்றால், பெற்றோருடைய உள்ளாடைகள் கழுவி காய போடுவதை பிள்ளைகள் பார்க்கக்கூடாது. பெற்றோருடைய உள்ளாடைகள் எங்கு இருக்கிறது, எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, எப்பொழுது கழுவப்படுகிறது, எங்கே காயப்போடப்பட்டிருக்கிறது என்று வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாத வகையில் அதனை ஒளித்து மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டிலே வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களது மறைமுகமான ஆடைகள், அவைகள் மறைத்து பாதிக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், வீட்டிலே இருக்கும் பெண்களுடைய ஆடைகள் காயப்போடும் பொழுது வீட்டுடைய பின்பகுதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்நிய ஆடவர்கள் எமது பெண்களுடைய முகங்களை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, அவர்களது கழுவப்பட்ட ஆடைகள் காய்வதை கூட அந்நிய ஆடவர்கள் பார்த்து விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் உலமாக்கள் எழுதுகிறார்கள். இதுதான் இஸ்லாம் எமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒழுக்க முறை, இஸ்லாம் போதிக்கக்கூடிய மிகச்சிறந்த பண்பாடு, கூற்ற சுபாவம் இதுதான். இந்த உணர்வை சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். மஸ்ஜித்துக்கு வரும் பொழுது பிள்ளைகள் எப்படியான ஆடையோடு வர வேண்டும், வீட்டுக்குள்ளே எப்படி ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்பதனை எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு போதித்து போதித்து வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது, இன்று எமது சமூகத்திலே பரவியிருக்கக்கூடிய பொதுவான இடங்களில், தெருக்களில், பாதையோரங்களில், பொதுவான சபைகளிலும் கூட மோசமாக ஆடை அணியும் அநாகரீகத்தை கைவிடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்று நாகரீக வளர்ச்சியாக, நாகரீகத்தின் அடையாளமாக, உலக வளர்ச்சியின் அடையாளமாக நாங்கள் அலங்கோலமாக ஆடை அணிவதை ஒரு அம்சமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சினிமாவுடைய, மீடியாக்களுடைய, அந்நிய கலாச்சாரங்களுடைய தாக்கங்களினால் இது போன்ற பழக்கங்கள் முஸ்லிம் வாலிபர்களுக்கு மத்தியிலும் ஊடுருவி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த முறையை மாற்றியமைக்க வேண்டும். இஸ்லாமிய மயமான, ஒழுக்கமயமான, கூச்சம் வெட்கம் மேலோங்கிய ஒரு சூழலை, ஒரு சமூகத்தை நாம் கட்டியெழுப்புவது எமது தலையாய கடமையாக இருக்கிறது. எனவே இஸ்லாம் எமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒழுக்க விழுமியங்களை, ஆடை கலாச்சாரத்தை அந்தந்த இடங்களுக்கு ஏற்றவாறு பேணி நடக்கக்கூடிய சிறந்த உணர்வுள்ள முஸ்லிம்களாக, வெக்க சுபாவம் கொண்ட முஸ்லிம்களாக நாம் அனைவரும் மாறுவோமாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.